இந்த உலகத்தை விட்டு இதயத்தில் கடைசியாக சொன்ன வார்த்தை அர்வசியுள்ளா, உயர்ந்த என் நேசனே, உயர்ந்த என் காதலனே, உயர்ந்த என் ரப்பே. கடைசி வாழ்க்கையின் எல்லா நிலைகளும் மிக தெளிவாக இந்த உலகத்திலே சொல்லி காட்டப்பட்ட சிறந்த புத்தகமாக இருப்பது கண்மணி நாயகம் சொல்லாருடைய ஒரு வாழ்க்கை. திருமக்களே, அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னும் ரசூலும் அன்புசிக்கும், இந்த மனித சமூகத்தில் இருந்து உங்களிலிருந்தே உங்களுக்கு ஒரு தூதர் வந்திருக்கிறார். அந்த அன்புசிக்கும் என்று சொன்னால் உங்களிலிருந்தே அர்த்தம். அவர்கள் இந்த இடத்துல திராட்டை கொஞ்சம் மாற்றி ஓதுறாங்க, லக்கஜாஹக்கும் ரசூலும் மின் அன்பசிக்கும், அப்படி ஒரு திராத்து இருக்கு. அறிவுலாங்க ஓதுறாங்க, என்ன அர்த்தம் சொன்னா உங்களுக்கு ஒரு தூதர் வந்திருக்கிறார்கள், பரிசுத்தமானவர்கள். அல்லாஹு தஆலா அவருடைய ஆரம்ப காலகட்டத்திலிருந்து அவ்வளவு பரிசுத்தமாக அவர்களை தேர்ந்தெடுத்து இந்த உம்மத்திற்கு வழிகாட்டுவதற்காக ஆக்கினான் பரிசுத்தமான. அவருடைய வாழ்க்கை மிக தெளிவானது, பாதுகாக்கப்பட்டது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எங்காவது பயணம் செய்திருக்கிறார்களா? நீண்ட நடிக பயணம், வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கிறார்களா? நாம் சென்று ரெண்டு பயணம் மேற்கொண்டிருக்கிறார். இரண்டு பயணம், இரண்டுமே ஷாம் தேசத்திற்கு தான் அவர்கள் சென்றார். தங்களுடைய 12வது வயதில் ஒரு பயணம் செய்தார், தங்களுடைய 25வது வயதில் இரண்டாவது பயணம். இரண்டு பயணம் செய்திருக்கிறார்கள். முதல் பயணம் தங்களுடைய 12வது வயதிலே அவருடைய பெரிய தகப்பனார் அபூதாலிபோடு சென்றார். இரண்டாவது பயணம் அவருடைய 25வது வயதிலே அன்றைய அரபுலகத்தினுடைய மிகப்பெரிய வியாபார கேந்திரத்தின் தலைவியாக திகழ்ந்த அன்னை ஹதீஜா நாயகி அம்மா அவருடைய அடிமையான மைத்தரா உடன் இந்த ரெண்டு பயணம் செல்லும் தங்களுடைய வாழ்க்கையில மேற்கொண்டு, அந்த இரண்டு பயணங்கள் விரிவாக வரலாற்றிலே சொல்லிக்காட்டப்பட்டிருக்கிறது. இரண்டுமே சிரியாவுக்கு தான் சென்றிருக்கிறார். சிரியாவை பெற்றுள்ள குர்ஆனில் சொன்ன பாரக்கனா பீஹா, அந்த பூமிக்கு நாம் பரக்கத்து செய்தோம். நல்லா சொன்ன அந்த பூமியை பற்றி சொல்லும் பொழுது நாம் பறக்க செய்த ஒரு பூமி என்று நல்லா சொன்ன பாரக்கனா. அரபி வார்த்தையில பறக்கத்துங்கிறது இருக்குது, அது சரியாக தெளிவாக இன்னொரு வார்த்தையில மொழிபெயர்க்க இயலாது. அதுக்கு கூட வேடிக்கையா சொல்லுவாங்க, தமிழ்ல பறக்கத்து இல்லைன்னு சொல்லுவாங்க. அரபி வார்த்தையில் உள்ள அந்த பறக்கத்தை தமிழ்ல மொழிபெயர்க்க இயலல்ல, விரிந்த அர்த்தம் கொண்டது. உதாரணமா பறக்கத்தை விளங்குறதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் சொன்னதா இருந்தா அபூதாவுல ஒரு ஹதீஸ் வருது, பறக்கத்து எப்படிங்கறத விளங்குறது. சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கா நீங்க துஆ செய்யணும். அவங்களுடைய வறுமையை உணர்ந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பையை எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க. ஒரு பையை கொண்டு வந்தாங்க, கொஞ்சம் பெரியத்த படத்தை கையில் எடுத்தார்கள். சொல்லுவாங்க அதீசில் அது கூட துல்லியமாக சொல்லப்பட்டிருக்கிறது. 21 பெரியத்த படங்கள் இருந்ததா, 21 பெரியத்த படங்கள். அருமை நாயகம் சொல்லப்பாரு செல்லம் அந்த பெரியத்த படத்தை தங்களுடைய இவ்வாறக்கான கரங்களை எடுத்தியா, இதை பறக்க செய்வாயாக துவா செய்து அந்த பைக்குள்ள போட்டு அபூஹுரைராவுக்கு கொடுத்தாங்க. இந்த பையை நீங்க விரித்து பார்க்கக்கூடாது, எடுத்துக்கிட்டே இருக்கணும், குப்புற தவுக்க கூடாது. சில நேரங்களில் சாப்பாடு எடுக்கும்போது சட்டியை முழுத்த துறக்க கூடாதுன்னு சொல்றாங்களே, அதுக்கு அர்த்தம் இதுவா இருக்கும்போது தெரியும். பையனை ஃபுல்லா திறந்து பார்க்க வேண்டாம், அதை கவுக்கவும் வேண்டாம், நீ எடுத்துக்கிட்டே இருங்கன்னு சொன்னா அபூ ஹுரைரா சொல்கிறார்கள், நான் அந்த பையிலிருந்து எனக்கு தேவையான சமயம் எல்லாம் பழத்தை எடுத்து சாப்பிடுவேன், நான் மாத்திரம் அல்ல மற்றவர்களுக்கும் எடுத்து கொடுப்பேன். எப்பவுமே ஒரு ஜோல்னா பையோடு அழைவாங்க, அதற்கு அபூ ஹுரைரா எல்லாருக்கும் எடுத்து கொடுத்தேன். எவ்வளவு காலம் கொடுத்தேன், எத்தனை படங்கள் கொடுத்தேன், 13 வருட காலம் கொடுத்தேன். 13 வருட காலம் நானும் எடுத்து சாப்பிட்டேன், மற்றவர்களுக்கு எடுத்து கொடுத்து கொண்டே. சையிதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு இந்த உலகத்தில் கொலை செய்யப்பட்ட நேரத்தில் மக்கள் எல்லாருக்கும் ஒரு கவலை, லின்னாஸி ஹம்முன் வலி ஹம்மானி. அபூஹுரைரா சொல்கிறார், மக்கள் எல்லாம் ஒரு கவலையில் இருந்தார், கொல்லப்பட்டு விட்டார்களே என்ற சோகத்திலும் கவலையிலும் அந்த துக்கத்திலும் மக்கள் இருந்தார்கள். ஆனால் ஒலி ஹம்மானி எனக்கு ரெண்டு கவலைன்னு சொன்னான். ஒண்ணு நிறுத்த செய்தான் உஸ்மான் அல்லாஹ் அவர்கள் அநியாயமாக சொல்லப்பட்ட அந்த கவலையோடு வஹம்முல் ஜிராப் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்து எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பை காணா போச்சுன்னு சொன்னாங்க. நல்லோர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற நேரகத்தில் உலகத்திலிருந்து சில விதமான வரக்கத்துகள் எடுபடும் என்று செய்தி பெருமக்கள். அல்லாஹுவின் அன்பை பெற்ற நன்மக்கள் நாதாக்கள் இந்த உலகத்திலிருந்து பிரிகின்ற நேரத்தில் உலகத்திலிருந்து சில விதமான பரக்காத்துகளும் விடை பெறும். அதற்குண்டான நிலை என்று பெருமக்களை நாம் சொல்ல வந்த நோக்கம் பறக்க 13 வருட காலம் அந்த பையில் இருந்து தங்களுக்கு தேவையான உணவை எடுத்து சாப்பிட்டார்கள், மற்றவர்களுக்கு கொடுத்தார்கள் என்று சொன்னால் இதுக்கு பேர் பறக்கத்து. எப்படி சொல்றது நீங்க சொல்லுங்க, இது எப்படி சொல்றது? பணம் 21 தான், போட்டது ஒரு பை தான், எடுத்துக்கிட்டே இருந்தாலும் வந்துகிட்டே இருந்துச்சு. இதுக்கு பேர் பறக்க. பறக்கத்தான் விரிந்த அர்த்தம் கொண்டது. அளவு கம்மியா இருக்கும், அதனுடைய விளைவுகள் அதிகமா இருக்கும். சில பேர் ரொம்ப சம்பளம் கம்மியா வாங்குவாங்க, ஆனா அல்லாஹ் பறக்க செய்திருப்பான். அல்லாஹ் பறக்க செய்திருப்பான். அல்லாஹ் நமக்கும் பறக்கத்தை தந்திரல வேண்டும். சாதாரணமானது பறக்கத்து எல்லா காரியங்களிலும் இருக்கிறது, ஆனால் அந்த அணுகுமுறை பொறுத்து வித்தியாசம். எங்களுடைய மௌத்திலையும் பறக்க செய்யும் துவாவதுனா அந்தந்த நேரத்திற்கு தோதுவான நல் உதவிகள் முறையாக வழங்கப்படக்கூடியது என்பது ஒரு பறக்க. பறக்கத்துக்கு விரிந்த அர்த்தம் அல்லாஹ் குர்ஆனிலே திரியாவை பற்றி சொல்லும் பொழுது நாம் அந்த பூமிக்கு பறக்கத்து செய்தோம்னு சொன்னான். பறக்கத் என்று சொன்னால் இந்த நாட்டை பொறுத்தவரையிலே பறக்கத் என்று அல்லாஹ் சொன்னானே, என்ன வகையான பறக்கத்? அந்த இடத்துல பறக்கத்துக்கு என்ன அர்த்தம்? 3 வகையான அர்த்தம் என்று சொல்றாங்க. குர்ஆன் படிப்பில் அல்லாஹ் சுப்ஹானஹு பறக்கத்துன்னு சொன்னானே திரியாவை பற்றி 3 வகையான 3 அர்த்தங்கள் பொதிந்ததுன்னு சொல்றாங்க. முதலாவது மஹ்ஸனுல் அம்பியா, நபிமார்களின் நிரம்ப அடக்க ஸ்தலம் அந்த பூமியில் இருக்கிறது. நபிமார்களுடைய ஒரு நிறைந்த அவருடைய அடக்க ஸ்தலங்கள் நிறைய அந்த பூமியில் இருக்கிறது. இரண்டாவது அமைதி, நிம்மதி, அச்சமற்ற நிலை. மூணாவது தைத்தீர் ரிஸ்கினுடைய விசாலமான நிலை, இலகுவாக உணவு கிடைப்பதற்கான வழி. ஒரு ஊர் நல்ல ஊருங்கிறது தந்தா குர்ஆன் ரெண்டு அம்சங்களை சொல்றான். ஒரு ஊரா இருந்தாலும் சரி, ஒரு நாடா இருந்தாலும் சரி, உலகத்தை பொறுத்து அங்க ரெண்டு விஷயம் இருக்கணும். இருந்துச்சுன்னா அந்த ஊர் நல்ல ஊர். முதலாவது பாதுகாப்பு இருக்கணும், பயம் இருக்கக்கூடாது, நிம்மதி இருக்கணும், அமைதி இருக்கணும், அச்சம் இருக்கக்கூடாது. அதனால்தான் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவினுடைய வெற்றியின் பொழுது உள்ளே நுழைந்த நேரத்தில், மக்காவுக்கு வந்த நேரத்தில் முதல்ல அங்கு செய்த வேலை என்ன தெரியுமா? அந்த மக்காவின் அமைதி ஏற்படுத்தது. ஆயுதங்களை கீழே போட்டவர்களுக்கு பாதுகாப்பு, கஅபாவிற்கு உள்ளே நுழைந்தவர்களுக்கு பாதுகாப்பு, மக்காவுடைய தலைவர் அபூ சுஃபியானுடைய வீட்டில் நுழைந்தவர்களுக்கு பாதுகாப்பு. முதல்ல அந்த ஊர்ல அமைதி ஏற்படுத்தணும். ஒரு நகரம் சிறந்தது, ஒரு ஊர் சிறந்தது, ஒரு நாடு சிறந்தது என்பதற்கான அடையாளங்களே ரெண்டுதான். ஒன்னு அங்க அமைதி இருக்கும், அச்சம் இருக்காது. இரண்டாவது ரிஸ்கினுடைய வழிகள் லேசாக இருக்கும். ரிஸ்கினுடைய வழிகள் வரக்கத்தை அல்ல அந்த பூமியில் செய்தது. இதுதான் ஒரு ஊர் சிறப்பாக இருப்பதற்கான அம்சம். சிரியாவில் 3 வகையான நிலையை சேர்த்து பெருமக்கள் சொல்கிறார்கள். இன்னொன்று அங்கே நபிமார்கள் நிரம்ப அங்கே அடங்கப்பட்டிருக்கிறார். எனவே அந்த பூமி பறக்கத்தானது என்று இடம் பெருமக்களே. நமது உயிரின் மேலான கண்மணி நாயகம் சொல்லலாம், அந்த சிரியாவுக்கு 2 தடவை பயணம் போனார். ஒன்று தங்களுடைய 12வது வயதுல, இன்னொன்று தங்களுடைய 25வது. 12வது வயதுல போகும் பொழுது பெரிய தகப்பனார் அபு தாலிப் ஓடு போனார். 25வது வயதுல போகும் பொழுது கதீஜா நாயினுடைய அடிமை மைத்தரா அவர்களோடு சென்றார். ஒரு ஆள் அடையாளம் தெரியணுமானா பக்கத்து வீட்டுல குடியிருக்கணும், கொடுக்கல் வாங்கல் ஏதாவது செய்திருக்கணும். ஒரு ஆளை பத்தி அடையாளம் தெரியணுமானா இதுனா இவன் மசூதான்னு சொல்லுவாங்க. ஒரு ஆளுடைய குணத்திற்கு சான்றிதழ் கொடுக்கணுமானா ஒரு ஆளுடைய குணத்துக்கு நீ சான்றிதழ் கொடுக்காதே, கோபத்தில் அவற்றை அனுபவப்பட்டுப்பார். நல்ல கோபம் ஓட்டுங்க, உச்சத்தில் அடிக்கிறார், கை காலம் துடிக்கிறவர். அந்த கோபத்தில் இருக்கும் பொழுது நீளமா நடக்கிறாரு பாருங்க. அப்படி இருந்தாருன்னா ரொம்ப பார்த்தா உடனே சிரிக்கிறாரு. தாண்டிகள் இது இது அளவல்ல சொன்னாங்க சரிங்களா, இது நம்ம சுகூதரதிகம் லாபம். நல்ல கோபம் இருக்கணும், அந்த கோப நேரத்துல நம்ம நியாயமா இருக்கணும், நீதியா இருக்கணும், யதார்த்தமா நடக்கணும். அந்த நற்குணத்திற்கு சொந்தக்காரர்களா நம்ம ஆக்கிரல வேண்டும். அதனால ஒரு ஆளை பத்தி தெளிவா தெரியணுமானா பயணத்துல இருந்தா தெரிஞ்சிடலாம். அரபியில சஃபர்னு சொன்னாலே கஷ்டம்னு அர்த்தம், வெளிப்படுதல் என்றார். அசல் குணம் அவனை அறியாம வெளிப்படுது, நம்மளையும் அறியாமலே நம்மளுடைய குணங்கள் வெளிப்பட்டு விடும். அதே போல அவங்களோட சேர்ந்து தங்கியிருந்தாங்கன்னாலும் தெரியும், நாம என்ன கோலம் போட்டாலும் சரி நம்முடைய குணம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நாம நம்மளை பத்தி அப்படி இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாலும் கூட அவங்களுக்கு என்னங்கிறது தெளிவா தெரியும். கூட தங்கியிருந்தா கொடுக்கல் வாங்கல் செய்திருந்தாலும் அதுலயும் விளங்கிறோம். கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த சஃபரில் மற்றவர்கள் உடன் இருந்தார்களை பெற்ற அனுபவத்தை சொல்கிறார். குறிப்பாக அபூ தாலிப் அவர்கள், குறிப்பாக அபூ தாலிப் அவர்கள் அந்த நேரத்திலே சிரியாவுக்கு சென்றிருந்த நேரத்தில் அங்கு நடந்த நிகழ்வுகள் நிரந்த நிகழ்ச்சி நடந்துச்சு. ஒரே ஒரு செய்தி, புஹைரா என்ற ஒரு பெரிய அறிஞரோடு ஒரு சந்திப்பு நடந்தது. ஒரு பெரிய வியாபார கேந்திரத்தோடு சென்றிருக்கிறார்கள். ஒக்கானத்து குறைசும் கசீரம்மா தமிழ்வாலா புஹைரா, அந்த சிரியாவினுடைய பிரபலமான தலைவரான புஹைராவை பல தடவை இந்த கொள்கைகள் சந்தித்திருக்கிறார்கள். ஆனால் பலாயு கல்வி முகம் ஹத்தா காணதாரிக்கலாம், அவங்க வந்து அவர் பேசுறது கூட கிடையாது. ஆனா அந்த வருஷம் அப்படி இல்லை. கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி பயணம் சென்றிருக்கிறார்களே, அந்த வருஷம் அப்படி அல்ல. அவர்களோடு பேசியது மாத்திரம் அல்ல, பெரிய விருந்து வச்சார். அவங்க எல்லாரையும் அழைச்சி ஒரு பெரிய விருந்து வச்சார். காரணம் என்னன்னு சொன்னா, அந்த கூட்டத்தார் தங்கியிருந்த அந்த மரம், அதில் அவர் பார்த்த காட்சி, அதை பற்றி முன் வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கும் செய்தி. கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அவர்கள் தங்கியிருந்தார்களே, அந்த மரம் திருநதி அவர்களுக்கு நிழல் கொடுத்து அதாவது கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அவர்களுக்காக வெயில் ஒரு பக்கம் அடிக்குது, நிழல் இந்த பக்கம் விடணும். ஆனா சல்லுதாரத்திலும் இங்கே இருக்கிறார்கள், கிளைகள் இங்கே சாய்ந்து நிழல் கொடுக்க, எந்த பக்கத்திலே நிழல் விட வேண்டுமோ அந்த பக்கத்திலே நிழல் விடவில்லை. அது எல்லார்த்தம் அதனுடைய மறுபக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறார்கள் கண்மணி நாயகம் சல்லுதாரத்திலும் அவர்கள். எனவே இந்த கிளைகள் நிழலை இங்கே கொடுக்கிறது. இந்த இடத்திலே இந்த மரத்தின் அருகிலே இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே எதிர் திசையிலே ஒரு நதி உட்கார்ந்திருக்கும் பொழுது அவர்களுக்கு இந்த மரத்தினுடைய கிளைகள் வந்து நிழல் கொடுக்கும் என்பதை முன் வேளங்களிலே படித்திருந்தார். இந்த காட்சியை அவர் தேடிக்கொண்டிருந்தார், கண்டுவிட்டார். அதனால எல்லாரையும் விருந்து கழிச்சாரு. ரகசியத்தை சொல்லாம சொன்னார், அவங்க எல்லாருக்கும் விருந்து கண்டிப்பா வரணும். யா மஹஷரத்வை நீ உடைப்பு அந்த எல்லாரும் வரணும். இருக்கும் கபி இருக்கும் அப்துக்கும் அடிமை, அதே மாதிரி சுதந்திரமான ஆளு பெரிய ஆளு சின்னால் யாரும் நீங்க வராமல் இருக்கக்கூடாது, எல்லாரும் வந்துடணும் சொன்னாங்க. ஆனந்தம் ஆனந்தம் மகத்தான ஆனந்தாக ஒரு பெரிய தலைவர் நம்ம எல்லாரையும் கூப்பிட்டு இவ்வளவு பெரிய விருந்து கொடுக்கிறாரு. எல்லாரும் போனாங்க. ஆனா போகும்போது என்ன செய்தாங்கன்னா, அந்த சாதனங்களை எல்லாம் பாதுகாக்க நீ தான் இருக்கிறது சின்ன பிள்ளையா இருக்கிறேன்னு சொல்லி சல்லதாரத்தில் உட்கார வச்சுட்டு இவங்க எல்லாரும் போயிட்டாங்க. கதையே கந்தலாக வச்சு யாருக்கா விருந்து, அவர் அங்க உட்கார வச்சு வந்தா என்ன இருக்கும். எல்லாரும் வந்துட்டீங்களா? எல்லாரும் வந்துட்டான். ஒரே ஒரு சின்ன பையன் மட்டும் அங்க உட்கார வச்சிருக்கிறான். அவர் சின்ன பையன் இல்ல, அவர் தான் விஜய ஆறு. இது உள்ள மகத்தான ஆளே அவர் தான். அவர் அழைச்சிட்டு வந்த உடனே அந்த விருந்தினுடைய பரிமாற்றத்தின் நேரத்திலே அந்த புஹைரா அந்த மத அறிஞர் அருமை நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேட்கிறார். தான் முன் வேதங்களிலே படித்த செய்திகளை கேட்கிறார். எப்படி உறங்குறாங்க, எப்படி பார்க்கிறாங்க, முன் வேதங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அருமை நாயகம் சொல்லுதான், முன்னால் பார்ப்பதை போல பின்னாலும் பார்ப்பார். அதிகத்திலே இருக்கு சொல்லாசனம், முன்னால் பார்ப்பதை போல. தொழுகையில ஒரு தடவை சொல்லாசனம் சொல்லும் போது சொன்னாங்க, எப்படி நான் உங்கள் முன்னால் பார்க்கிறேன் அதே போல் பின்னாலும் என்னால் பார்க்க முடியும் கேட்கிறார். அப்படி பார்வை எப்படி, அதையும் அவர் டெஸ்ட் பண்ண. அவங்க தூக்கம் எப்படி, அவங்க தூக்கம் எப்படி, தூங்கினாலும் சரதாசனம் ஒதுவும் முடியாது, தூங்கினாலும் சரதாசனமுக்கு ஒதுவும் முடியாது. அந்த தூக்கத்தினுடைய நிலையை பற்றி முன் வேதங்களில் சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது, அதை விசாரிக்கிறார். ஒவ்வொரு நிலையாக இந்த புகையிலா விசாரித்துக் கொண்டே அதனுடைய உச்சமாக கண்மணி முகமது ரசூலுல்லாஹி அவர்களை திரும்ப சொல்கிறார். தான் தேடிக்கொண்டிருந்த மகத்துவமிக்க ஒரு மகத்தான காட்சி தனக்கு கிடைக்கப்பட்டது என்று அருமை நாயகம் சொல்லாஹுடைய முபாரக்கான முருகிலே இருந்த அந்த நுபுவத்தின் அடையாளம் இறுதி நபி என்பதற்காக உள்ள அந்த முத்திரை இருந்ததை முத்தினார், கண்டுகொண்டார். தான் வாழ்க்கையை தேடிய ஒரு லட்சியத்தை கண்டார். அது முத்தின அபு தாலிபு கூப்பிட்டு கேட்டாரு, இவங்க யாருன்னு கேட்டார். என் மகன் சொன்னான், என்னுடைய மகன் சொன்னான். உங்க மகனான் கேட்டா ஆமான்னு சொன்னான். சொன்னார் அவர், அப்படி அல்ல. ஒமா எம்பகி லிஹாலல் குலாமி அய்யகூன அபு ஹய்யா, இப்பொழுது இந்த பிள்ளையினுடைய தகப்பனார் உலகத்தில் ஹயாத்தா இருக்கக்கூடாது. நான் படித்த வேதம் அப்படி சொல்கிறேன், இந்த பிள்ளையினுடைய தகப்பனார் ஏற்கனவே இறந்து போயிருக்கணும். உடனே அவர்கள் சொன்னார்கள், நான் இபுனார், அவர் என் சகோதரன் மகன், என்னுடைய சகோதரன் மகன். எல்லாவற்றையும் விசாரித்து முடித்து அபூ தாலிபை அழைத்து சொன்னார்கள், நீங்கள் அதிக காலம் இங்கு தங்க வேண்டாம், உடனடியாக இவர்களை அழைத்துக் கொண்டு நீங்கள் உடனடியாக மக்காவுக்கு திரும்பும். ஏன்னா இப்படிப்பட்ட அடையாளங்கள் முன் வேதங்களிலே சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது, அவர்கள் இதுதான் என்று தெரிந்தால் சில பேர் அவர்களை குறிவைத்து தாக்கி விடுவார்கள். இந்த உலகத்தினுடைய விதாயத்தை ஜோதியை அணைப்பதற்கான முயற்சியாக அது ஆகிவிடக் கூடாது என்று அந்த பாசத்தை பிரியத்தை அப்படி அழைத்துனார்கள். அபு தாலிப் அவர்களை அழைத்துக் கொண்டு மக்கா புறப்பட்டார். இது 12வது வயசுல நடந்தது. நிறைய நிகழ்ச்சிகள் நடந்தது, சுருக்கமாக நாங்கள் 25வது வயதிலே மைசராவுடனே உள்ள ஒரு பயணம், மைசராவுடனே உள்ள ஒரு பயணம். அந்த மைசராவுடன் சென்ற அந்த நேரத்திலும் இதே மாதிரி ஒரு மரத்தினுடைய நிகழ்ச்சி தான், இதே மாதிரி ஒரு மரத்தினுடைய நிகழ்ச்சி. அந்த வியாபாரத்தினுடைய கூட்டத்திலே உள்ளவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் வியாபாரத்துக்கு ஷாமுக்கு வந்திருக்கிறோம், ஆனா இவ்வளவு பெரிய லாபத்தை வியாபாரத்தினுடைய அடி முதல் நுனி வரை அதனுடைய நுட்பங்களை எல்லாம் தெரிந்து அவ்வளவு துல்லியமான அணுகுமுறையோடு மகத்தான லாபத்தை நாங்கள் இதுவரை கண்டதில்லை. இதுவரை எங்களுக்கு இப்படி ஒரு லாபமே கிடைத்ததில்லை. வியாபாரத்தை அவ்வளவு நேர்த்தியாக இந்த உலகத்திலே அருமை நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடத்தினார் என்பதை மைத்தரா கண்கூடார். மைத்தராவுடைய காட்சியிலே இமாம் சுபுக்கி ரஹ்மத்துல்லா அவர்கள் செய்தியை சொல்வார்கள், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு இரண்டு மலக்குகள் உடன் வந்ததை தன் கண்களால் மைத்தரா கண்டார். அவங்களோடு எப்பொழுதுமே சேர்ந்து வந்து மைசரா தான் கண்ட இந்த காட்சிகளை போய் அன்னை ஹதிஜா நாயகத்திலே சொன்ன பிறகுதான் திருநதி அவர்களை தான் மனமுடிக்க வேண்டும் என்று அந்த தீமாட்டி மனமுடித்தார். எவ்வளவோ கேட்டும் கூட சம்மதிக்காத அன்னை ஹதிஜா நாயகி அவர்கள் தான் விரும்பி அருமை நாயகம் சொல்லாப்பதனை மனம் திருமக்களே. ஆக அருமை நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய இந்த பயணம், இரண்டு பயணங்களுமே வியாபாரத்தை நோக்கமாக கொண்டிருந்தது, வியாபாரத்தை நோக்கமாக கொண்டிருந்தது. அப்ப ரிஸ்கை தேடுவது என்பது அதற்கான ஒரு முயற்சி என்பது அதற்காக பாடுபடுவது என்பது மார்க்கத்தினுடைய கடமை. கண்மணி நாயகம் சல்லல்லாஹு சொல்வார், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய பரலான கடமைகளுக்கு பின்னாலே அதற்கு அடுத்த பரல் ஹலாலான சம்பாத்தியத்தை செய்வது பேரு. அது ஒரு பரவல் வாழ்க்கையில் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளான அந்த பரவலான அமல்களுக்கு பின்னாலே அதற்கு அடுத்து பரவலான கடமை ஹலாலான சம்பாத்தியம். தருபவன் அல்லாஹ், தருபவன் அல்லாஹ், ஆனால் தேடும் வழிகளை முயற்சிக்க வேண்டிய வழிகளை அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறான், அதை நாம் செய்யணும். உமாமின் தாம்பத்தின் உலகத்துல எந்த உயிரினமும் இல்லை, அல்லாஹ்வுடைய ரிஸ்க் கொடுக்கப்படாது. இந்த ரிஸ்க பத்தி நாம யோசிச்சா ஆச்சரியங்களும் அற்புதங்களும் உலகத்துல இருக்கு. அல்லாஹு தஆலா உலகத்து பிராணிகளுக்கும் பொருள்களுக்கும் மனிதர்களுக்கும் எப்படியெல்லாம் ரிஸ்க் கொடுக்கலாம், கோடிமான ஒரு பறவை இருக்கு, போகிமான ஒரு பறவை. அந்த பறவைக்கு எப்படி எல்லாம் ரிஸ்க் கொடுக்கிறாங்க தெரியுமா? அந்த பறவைகள் எந்த இடத்தில் வாழும், முதலைகள் எங்க அதிகமா இருக்குதோ அந்த இடத்துல வாழும். முதலை இருக்குது உலகத்துல எல்லா பிராணிக்கும், முதலைக்கு மத்தியில் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. மனிதன் உட்பட உலகத்தில் வாழும் ஜீவராசிகள் எல்லாம் பேசும் பொழுது, சாப்பிடும் பொழுது கீழ்த்தாடை தான் அசையும், நம்முடைய கீழ்த்தாடு தான் அசையும். முதலைக்கு மாத்திரம் அப்படி சட்டம் இல்லை, கீழ்த்தாடு அப்படியே தான் இருக்கும், மேல்வாயு தான் அதாகும். முதலைக்கு மட்டும் அந்த சட்டம், மேல் சாடை அசை. இந்த முதலை இருக்கிறது ஒரு அசைவு பிராணி, பலதையும் விரும்பி சாப்பிடும். அதனுடைய பற்களுக்கு இடையிலே, கூர்மையான அந்த பற்களுக்கு இடையிலே சாப்பிட்ட பொருள்களின் ஏதாவது கழிவுகள் உள்ள போய் உட்கார்ந்து, நம்ம பல்லின் இடைகளிலே, ஈரலுக்கு இடையிலே போய் ஏதாவது கழிவுகள் உட்கார்ந்துருச்சுன்னா அதை எடுத்து விடணும். குச்சியை வச்சோ, பொது இடத்துல கையை வச்சோ, என்ன எடுத்து விடணும், பழக்கம் அது இல்லைன்னு சொன்னா அது வலிக்க ஆரம்பிச்சிடும். இதே மாதிரிதான் இருக்கும். அப்படி ஏதாவது வலி ஏற்படும் பொழுது என்ன செய்யுமா? வாழக்கூடிய அந்த நீர் நிலைகளின் ஓரத்திலே போய் நின்று கொண்டு, அது இருந்து கொண்டு தன்னுடைய வாயை திறந்துகிட்டே இருக்குமா? யார் உள்ள போறது? முதலையும் மூர்க்கனும் கொண்டது விடான் பழமொழி சொல்லுவாங்க. முதலையும் மூர்க்கனும் கொண்டது விடான், பிடிச்சா விடாது. உள்ள போறான் யாரு? அல்லாஹு தஆலா ஒரு பொருளுடைய ரிஸ்கை இதனுடைய வாயில வைத்திருக்கிறான். அதுக்கு ஒரு பறவை இருக்குது, கோஹிமா என்ற பறவை உள்ள போகும். அந்த பறவைக்கு வித்தியாசமான தன்மை என்னன்னு சொன்னா, அதனுடைய தலையிலே அம்பு போல கூர்மையான ஒரு தசை கொண்ட ஒரு பொருள் அதனுடைய தலையில் உள்ள போய் பருக்களுக்கு இடையிலே உள்ள அந்த கழிவுகளை எல்லாம் எடுத்து சாப்பிடும். அப்படி சாப்பிடுகின்ற நேரத்துல சில நேரங்கள்ல வந்து எடுக்கப்பட்டதற்கு பிறகு மீண்டும் தன் அழகானது கொத்தினால் ஈறுகளுக்குள்ள கூர்மையான இதனுடைய அழகு படுகின்ற பொழுது அதுக்கு வேதனை வந்து, வேதனை வந்த உடனே வாயம் மூடும், உள்ள குருவி இருக்கு, வாயம் மூடும். ஆனால் மூடுகின்ற நேரத்தில் அதற்கு பாதுகாப்பாக அல்லாஹு தஆலா ஒன்னு கொடுத்திருக்கிறானே, ஒரு குத்து. குத்தின உடனே அது ரெண்டும் மீண்டும் வாயை திறக்கும், இது விடைகள். அல்லாஹு தஆலா உலகத்தினுடைய பொருள்களுக்கு ரிஸ்கை தான் பொறுப்படுத்ததாக சொல்கிறானே. அது சில முயற்சிகளை செய்ய வேண்டும். மனிதர் போல உலகத்தில் மற்ற பிராணிகளும் சில முயற்சிகளை செய்ய வேண்டும். ஆனால் ரிஸ்க்கு வைக்காத எந்த பிராணியும் உலகத்தில் இல்லை. தேள் இருக்குது, தேள் எதை சாப்பிடும்? தேள் எறும்பு சாப்பிடும், தேள் மூட்டை பூச்சி சாப்பிடும். துபாயிலிருந்து அதிகம் இருக்கிற மாதிரி தெரியும். சுத்தி என்ன அனுபவிச்சீங்களான்னு கேட்காதீங்க. மூட்டை பூச்சியை சாப்பிடும். தேளுக்கு ரொம்ப பிடித்தமான உணவு எதுன்னு சொன்னா கரப்பாம்பூச்சியை கண்டுச்சுன்னா தேள் விடாது. ஆனா தேள் இருக்குது, அது நடக்கும். அதனுடைய நடை ஸ்பீடு என்ன நமக்கு தெரியும், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் அதனுடைய ஸ்பீடு. கரப்பாம்பூச்சி இருக்குது அப்படி இல்லை, அது நடக்கும், ஓடும், தேவைப்பட்டா பறக்கும், எந்த இடத்துலையும் வாடும், எல்லா சூழலுக்கும் ஒத்து வாடக்கூடிய தன்மை கொண்டு கரப்பாம்பூச்சி. நடக்கக்கூடிய, ஓடக்கூடிய, தேவைப்பட்டால் பறக்கக்கூடிய இந்த கரப்பாம்பூச்சி இந்த தேள் எப்படி பிடிக்குது? சொந்த உணவு அது. இது எப்படி பிடிக்குது என்றால், இந்த கரப்பாம்பூச்சியை பார்த்த உடனே இந்த தேள் என்ன செய்யுமான்னா, உடம்பு அப்படி ஒரு மாதிரி வளைக்கும், வளைச்சு ஒரு விதமான ஒரு டேங்க், ஒரு ஆட்டம். அந்த கரப்பாம்பூச்சி இதனுடைய அழகளை தொக்கி போய் அப்படியே பார்த்துக்கிட்டு, அழகு எங்கேயுமே ஆபத்து தானே, அழகு எங்கேயுமே ஆபத்து தானே. இந்த அழகளை தொக்கி போய் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கும். பக்கத்துலவே ஒரு கோடு போட்டு அதனுடைய நிலையை மாற்றி தன் உணவாக தான். உலகத்தில் வாழக்கூடிய எல்லா பிராணிகளுக்கும், மனிதர்களுக்கும், ஜீவராசிகளுக்கும் உண்டான ரிஸ்க்கை வைத்திருப்பதாக தான். ரிஸ்க்கு எல்லாம் ஒரே அளவு சாப்பிடுறது இல்லைங்க. 40 வருடங்கள் ஒரு எறும்பு எவ்வளவு சாப்பிடுமோ, ஒரு எறும்பு 40 வருஷம் எவ்வளவு சாப்பிடுமோ, அதுதான் நமக்கு ஒரு காலை நாஸ்தா. நம்ம ஒரு காலை நாஸ்தா சாப்பிடுறோம், அந்த நாஸ்தா இருக்குது எறும்பு 40 வருஷம் சாப்பிடுமா? நாம நம்முடைய மொத்த உணவுகளை சேர்த்து எவ்வளவு சாப்பிடுறோமோ 40 வருஷத்துக்கு, அதுதான் கடல்ல வாழக்கூடிய திமிங்கலத்தினுடைய ஒரு நாஸ்தா. கடல்ல சில திமிங்கலங்கள் வாழ்கிறது, அதுக்கு ஒரு நாஸ்தா அளவு எவ்வளவு சொன்னா, நம்ம 40 வருஷம் சாப்பிட்டா எவ்வளவு சேரும்? காலையில ஆரம்பிக்கல, முன்னாலே ஆரம்பிச்சிடறாங்க. அதுக்கு பிறகு ரமலான்ல நோம்புன்னு பேரு சுபஹானல்லாஹ், பகல் பூரா சாப்பிட முடியாதே அப்படின்னு நினைக்க ஒரு சுடி. நோம்பு திறந்த நேரத்துல சொல்ல வேண்டியது பேரீட்டம் மடம் எல்லாம் அரபுகளுக்கு உணவு, நமக்கு உணவா திறக்கிறதுக்கு அவ்வளவுதான், பிஸ்மில்லா திறக்கிறதுக்கு தான். அதுக்கு பிறகு விடிய விடிய ஹத்தா மத்ரை ஃபஜ்ர் அது நடந்துகிட்டே. இப்ப நம்ம 40 வருஷம் எவ்வளவு சாப்பிடுவோமோ அதெல்லாம் ஒரு திமிங்கலத்தினுடைய ஒரு நாட்டா. ரிசுக்கு எல்லாம் விசார உலகத்தில் அவ்வளவு விசாரமா வச்சு. திருமக்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரிசுக்கை தேடுவதற்காக சிரியா பயணம் மேற்கொண்டிருக்கிறார்கள். புராணத்தை அழுத்தமாக சொல்கிறது, தோம்பி இருக்கவோ பிறர் உழைப்பில் வாழவோ மார்க்கம் அனுமதிக்கவில்லை. மனிதன் தோம்பி இருக்க பிறர் உழைப்பில் சொகுத்து கொண்டாட மாற்றம் அனுமதிக்கவில்லை. இவனுக்கு வலிமையும் சக்தியும் இருக்கின்ற நேரம். நம்ம சம்பாதிச்சுதான் எல்லாரும் குடும்பமே நடக்குது அப்படின்னு பெருமை கொண்டவர்களுக்கு சர்தார்கள் தட்டி கொடுத்தாங்க. ஒரு ஆளும் சொன்னார், நாயகமே வீட்டுல நான் ஒரு ஆளுதான் சம்பாதிக்கிறேன், எல்லாரும் போன் பண்ணி பணத்தை அனுப்புறதுன்னு சொல்றாங்க, நான் ஒரு ஆளுதான் அப்படி சொன்னாங்களான்னு கேட்டாதீங்க, நான் ஒரு ஆளுதான் வீட்டுல சம்பாதிக்கிறேன், எல்லாரும் என்னுடைய ரிஸ்கை கொண்டு வாழ்கிறார். சந்தாரங்கள் கேட்டாங்க, அப்படியே அவங்க வீட்டுல யாருன்னா இருக்கிறாங்க, பயிரும் விருந்த என்னுடைய பெற்றோர்கள் இருக்கிறார்கள், சில நோயாளிகளாக இருக்கிறார்கள், பிள்ளைகள் சிறுவர்களாக இருக்கிறார்கள், எல்லாருக்குமான முழு சம்பாத்தியத்தை நான் செய்யறேன். செல்லந்தார்கள் சொன்னாங்க, தப்ப விளங்கிட்டீங்க, அப்படி இல்லக்கு துருதத்து பீயும் அவர்களின் தான் உங்களுக்கு போதுமான ரிசுக்கை தருகிறான்னு சொன்னாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, நீங்க சம்பாதிச்சு அண்ணி கொடுக்கறீங்கன்னு நினைக்காதீங்க. அப்படிப்பட்ட பலகீனர்கள், இல்லாதவர்கள், இயலாதவர்கள் அவர்கள் இருக்கின்ற காரணத்தினால்தான் அல்லாஹ் உங்களுக்கு போதுமான ரிசுக்கை தருகிறான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கட்டி சில விஷயங்கள். அதனால ரிசுக்கு தேடுறதுங்கிறது மார்க்கத்தினுடைய கடமை, மார்க்கத்தினுடைய கடமை, பலவான கடமைகளுக்கு பின்னால் ஒரு கடமை. இந்த உலகத்தில் அதற்கான வழிகளை சொல்லி காட்டியது மாத்திரமல்ல, வாழ்ந்து காட்டியவர்கள் வல்லல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த இஸ்லாமிய பொருளாதாரம் என்பது 5 அம்சங்களை கொண்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த பொருளாதாரம் என்பது விரிவானது, சுருக்கமாக ஞாபகப்படும். இஸ்லாமிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டப்பட்ட பொருளாதாரத்தினுடைய நிலைகள் என்பது 5 அம்சங்களை அடிப்படையா. முதலாவது என்னன்னு சொன்னா, விரிந்த இந்த வானை, பரந்த இந்த பூமியை அல்லாஹ் நமக்கு சொந்தமாக்கி கொண்டிருக்கிறார். எனவே சம்பாதிக்கும் பொருளாதாரமும் பணமும் எப்படிப்பட்டது தெரியுமா? உலகத்தினுடைய வாழ்க்கை நிலை கொள்வதற்கு அது அடிப்படையா அல்லாஹ் வச்சிருக்கிறான். உலகத்துல சில காரியங்களை சாதிக்கணுமானா அதுக்கு அது தேவை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அம்வாலக்கும் உல்லதி ஜஅலல்லாஹு கியாமா, உலகத்தினுடைய வாழ்க்கையின் நிலைவாட்டிற்கு அல்லாஹு தஆலா பொருளாதாரத்தை அடித்தளமா ஆக்கியிருக்கிறான் என்று குர்ஆன் சொல்கிறது. திருமக்களே, அதனாலே சம்பாத்தியத்தினுடைய வழிகள் என்ன, அவைகளை நாம் செய்ய வேண்டும், அதில் ஈடுபட வேண்டும். பூர சகாபாக்கள் பூர என்னமோ பக்கீர்கள் நம்ம நினைச்சிருக்கிறோம், அல்ல அல்ல. செய்யதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரியாவிற்கு சென்று வியாபாரம் செய்ததை போல, செய்யதுனா சித்தியத்துல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெரிய துணி வியாபாரி, செய்யதுனா உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய தமிழ் வியாபாரி, செய்யதுனா உஸ்மான் கனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்பவர்கள் பொருள்களை, செய்யதுனா அபு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எண்ணெய் வியாபாரி, செய்யதுனா அம்ர் இப்னுல் ஆஸ் தோல் வியாபாரி, அதே போல செய்யதுனா அப்துல்லா இப்னு உமர், செய்யதுனா சஅத் இப்னு ஆமிர், தர்த் அபு மூஸா அஷ்அரி, தர்த் அபு பல்தா, ஜைத் இப்னு அர்கம் போன்ற சஹாபிகள் எல்லாம் பெரிய பெரிய வியாபாரி, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொடாத துறை இல்லை, தொட்டு துலங்காத துறை இல்லை. வியாபாரத்தினுடைய அத்தனை வழிகளிலேயும் அத்தனை காரியங்களிலேயும் புகுந்து அதனை வெற்றி கட்டவர்கள் செய்தா அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஊக்குவித்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனா வியாபாரம்ங்கிறது அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், பொருளாதாரத்தினுடைய 10 of 9 பாகத்தை அல்லாஹ் தஆலா வியாபாரத்துல வச்சிருக்கிறான்னு சொன்னாங்க. அரைக்கும் வித்திஜாரா, மக்களே வியாபாரத்தில் ஈடுபடுங்கள் சொல்லாசனம் சொல்கிறார்கள்.
عليكم بالتجارة فإن فيها تسعة عشر رزق رزق كنا لقي فتيل ونبر باعث في أطلاق يا بارك الله يسر كران سنا உலகத்தில் சில காரியங்களை அதை கொண்டு செய்விக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்திலே நம்முடைய குடும்பத்தாருக்கு ஹலாலான ரிஸ்கை நாமும் அவர்களுக்கும் நாமும் உண்டு அவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு பரந்த எண்ணத்தில் ஹலாலான ரிஸ்க்கிற்கான வியாபாரம் வியாபாரம் மாத்திரமல்ல விவசாயத்தை ஊக்குவித்தவர்கள் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜரீப் என்ற ஒரு இடத்திலே அவர்களே விவசாயம் செய்திருக்கிறார்கள் அதிகத்திலே வருகிறார்கள் உலகத்தில் முதல் விவசாயி அபுல் பஷர் மனித குலத்தின் தந்தை பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் முதல் விவசாயி ஹதீஸ் வருகிறது புகாரிலே பல ஹதீஸ்களில் இப்ராஹிம் செய்யப்பட்டிருக்கிற வந்திருக்கிறது மதீனாவாசிகளில் பெரும்பாலானவர்கள் யா விவசாயி குன்னாக்கலின் மதீனா யா மதீனாவாசிகளில் பெரும்பாலானவர்கள் நாங்கள் விவசாயிகளாக இருந்தோம் சஹாபிகள் ஊக்குவி விவசாயத்தை எந்தெந்த வகையிலெல்லாம் திருநவி அவர்கள் ஊக்குவித்திருக்கிறார்கள் அது ஒரு தனி சப்ஜெக்ட் வியாபாரத்தை அதனுடைய நுட்பத்தை அதனுடைய நுணுக்கங்களை திருநவி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் வியாபார சம்பந்தமான கிதாபுகள் அவ்வளவு செய்திகள் இருக்கிறது அறிவு வியாபாரம் எப்படி செய்யணும் வியாபாரத்தை பார்க்கலாம் உங்களுக்காக இந்த இளங்கன்னு சொல்றாங்க அப்படின்னா சொன்ன அதனுடைய விளைவு என்ன அப்படி சொன்ன வரக்கத்து போயிடும் வியாபாரத்துல அப்படி சொன்னா அதனுடைய வரக்காத்தன் எடுபட்டு வீட்டிலே வருகிறது அது வரக்கத்தை எடுக்க செய்யும் விவசாயத்தை ஊக்குவித்திருக்கிறார் இதர தொழில் துறைகளை ஊக்குவித்திருக்கிறார்கள் கண்மணி நாயகம் சொல்லலாம் செல்லவன் வியாபாரத்தை ஊக்குவித்ததை போல விவசாயத்தை அவர்கள் ஊக்குவித்ததை போல பலவிதமான தொழில் துறைகள் ஒவ்வொருவரும் அந்தந்த தொழில் துறைகளை ஒரே ஒரு நிபந்தனை தான் ஹலாலா இருக்கணும் அவ்வளவுதான் ஹலாலா இருக்கணும் நேற்றைய தினத்திலே கூட ஒரு சகோதரர் ஷேர் மார்க்கெட் சம்பந்தமா ஒரு விஷயத்தை கேட்டார் ஷேர் மார்க்கெட் ஹலால் தான் ஆனால் அது லாபத்திடீர்னு கூடும் குறையும் ஏறிக்கிட்டு இறங்கிட்டு இருக்கு நாம அதுல பணத்தை போடலாமா அப்படி கண்பத்தி பாம்பா பார்த்துக்கிட்டே இருக்கணும் இது திடீர்னு கூடும் சிலது இறங்கும் குறிப்பா அவர் மியூச்சுவல் ஃபண்ட் சம்பந்தமா அவர் கேட்டாரு அப்படி இருந்துச்சுன்னா ஹராமான இடங்கள்ல கொண்டு போய் அது சேமிக்கப்படாமல் அது முதலீடு செய்யப்படாமல் இருந்தால் கப்பல் வியாபார உலகத்திலும் தொழில் துறைகளிலும் விவசாயத்திலையும் போட்டி ஓட்டு முன்னணியிலே நிற்பது என்பது மார்க்கம் சொல்லி தந்த கடமை அது ஹலாலானதாக இருக்க வேண்டும் என்று லட்சியம் அல்ல நோக்கம் தேவை தேவை லட்சியமா லட்சியம் நமக்கு அப்புதான் அல்லாதான் அல்லாருக்கு உழைத்திருக்கு இதெல்லாம் தேவை அதற்காக நான் செய்கிறேன் ஒவ்வொரு தொழில்துறைகளையும் அருமை நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊக்குவித்திருக்கிறார் அது ஒரு நீண்ட விளக்கத்திற்குரிய ஒரு செய்தி அல்ல தொழில்துறைகளுடைய வழிகள் என்னென்ன இருக்கிறதோ என்னென்ன இயல்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் அருமை நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊக்குவித்திருக்கிறார் இஸ்லாத்தினுடைய அல்லாஹ்வுடைய ரசூலா சொல்லித்தரப்பட்ட இஸ்லாமிய பொருளாதாரம் என்பது ஐந்து அம்சங்களை கொண்டது முதலாவது சம்பாத்தியம் அது வியாபாரத்தின் வழியாக விவசாயத்தின் வழியாக தொழில் துறைகளின் வழியாக சம்பாத்தியம் செய்ய வேண்டும் என்று மாற்றும் போது இரண்டாவது செய்யக்கூடிய அந்த சம்பாத்தியம் என்பது ஹராமான வழிகளை விட்டு நீங்கி இருக்க வேண்டும் இஸ்லாம் சொல்லக்கூடிய பொருளாதாரத்தினுடைய அடிப்படையான செய்தி ஹராமான வழிகளை விட்டு நீங்கி இருக்க வேண்டும் பொய் தூது லஞ்சம் வட்டி மோசடி கலப்படம் பெருமக்களே சஹாபிகள் உலகத்தினுடைய பல பாகத்திற்கும் தீனை கொண்டு சென்றது தங்களுடைய வியாபாரத்தினால் சத்தியமான வியாபாரத்தினால் நியாயமான வியாபாரத்தினால் அவர்களுடைய வியாபாரத்தை பார்த்து நேர்மையை பார்த்து கலப்படம் செய்யாத பொய் மோசடி இல்லாத அந்த வியாபாரத்தை பார்த்து மக்களுடைய உள்ளத்தில் தீனுடைய கண்ணியத்தை போற்றினார்கள் அதன் வழியாக உலகத்தில் பல பாகங்களிலே இஸ்லாம் பரவியது பெருமக்களே அதனால ஹராமான வழிகளை விட்டு நீங்க இருக்க வரக்கத்து மாதிரி தெரியும் வரக்கத்தல்ல சத வைக்கிறதுக்கும் வீக்க வைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா
கதை வைக்கிறதுக்கும் வீங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. வீங்கிறது வீங்கிறது அபாயம். நாம கிளிக்கு உணவு கொடுக்கறதுக்கும் எலிக்காட்டி தேங்காய் தூக்கி வைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? ரெண்டு உணவு தான் வித்தியாசம் இருக்கு. ஒண்ணு பிடிக்கிறது, இது வளர்க்கறது, அதுக்கும் உணவு தான் கொடுக்கறோம், இதுக்கு உணவு தான் கொடுக்கறோம்னா வித்தியாசம். அதனால பொய், கலப்படம், லஞ்சம், மோசடி, வட்டி, இப்படிப்பட்ட இந்த வழிகளை விட்டெல்லாம் நீங்கள் எந்த துறையினுடைய சம்பாத்தியமாக இருக்கட்டும், இதை விட்டு நீங்க இருக்கிற தமிழகத்தில் மணவாள குறிச்சின் ஒரு ஊர் இருக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மணவாள குறிச்சின் ஒரு ஊர். அந்த நாட்டு அந்த ஊர்ல இருந்து பொதுவாக கன்னியாகுமரி மாவட்டங்கிறது அதிகமாக தென்னை மரங்கள் உள்ள ஒரு நிலை. அதனால அங்கிருந்து ஜப்பானுக்கு வந்து கயிறு ஏற்றுமதி ஆகும், கயிறு ஏற்றுமதி பண்ணாங்க. கயிறு ஏற்றுமதி பண்ணும் பொழுது அதுல இந்த கயிறை வந்து எப்படி அளவு போடுறதுன்னு சொன்னா அது நிற்கிறது, நிறுவ ஜாஸ்தி அவங்களுக்கு தெரியட்டுங்கிறதுக்காக வேண்டி என்ன செய்யறாங்க, அந்த தண்ணியில நினைக்கிறது, கயிற தண்ணியில நினைச்சு கொஞ்சம் மணல்ல போட்டு புரட்டு, அப்புறம் நிறுத்தா இட கூட தானே இருக்கும். கப்பல் போய் அங்க இறங்கி சின்னா பார்க்கலாம், என்னடா கைத்த கேட்டா மண் அனுப்புறாங்களே என்ன, அங்க போறதுக்குள்ள காஞ்சிருது, கையில கேட்டா மண் வருது என்ன பார்த்து அந்த மண்ணை ஆராய்ச்சி செய்யலாம். அதிலே சில விதமான வளங்கள், சில விதமான கனிமங்கள் அந்த மண்ணில் இருந்து அவன் சொல்லிச்சான், இவன் கைத்த அனுப்ப வேண்டாம் மண் அனுப்புங்க. இது விளையாட்டு செய்தி அல்ல, இதார்த்தம் கடல்ல இருந்து அந்த மணவாள குறிச்சியில மண் எடுத்து இன்னும் கப்பல்ல ஜப்பான் பல நாடுகளுக்கு போகுது, இந்த மண்ணை ஆய்வு செய்தார்கள், மண் அனுப்ப சொன்ன கலப்படம் கூட மோசடி. பெருமக்களே, பொருளாதாரத்தை பொறுத்தவரையில வட்டிங்கிறது அல்லாஹ்வுடைய தாபத்தை கொண்டது, தாபத்தை செல்லல்லா வலி செல்லா அவங்களுக்கு பேரீட்டம் படம் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. செல்லல்லா விலாது தான் கூப்பிட்டு உயர்ந்த பெரியம் படத்தை கொண்டு வச்சாங்க. என்ன விலாது நம்மள்ட்ட இந்த படம் இல்லையா, எங்க இருந்து வாங்கினீங்க? ஆயுமே நம்மள்ட்ட இருந்த கொஞ்சம் மட்டமான படம் இருந்துச்சு, அதை ரெண்டு மரக்கா கொடுத்து ஒரு மரக்கா இதை வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னாங்க. இதுதான வட்டின்னு சொன்னாங்க. பொருள், அந்த பொருளுக்கு நிகராக அதே அளவுதான் இருக்கு. வட்டி இல்லாம இருக்கணுமானா நீங்க இதுல ஒரு யுக்தி செய்யலாம், இந்த பேரீட்டம்பளத்தை கொண்டு போய் வித்துறணும், அந்த பணத்தை கொண்டு வேற பேரீட்டம்பளம் வாங்க, இந்த பேரீட்டம்பளத்தை கொடுத்துட்டு அந்த பேரீட்டம்பளத்தை வாங்கிட்டு வந்தீங்கன்னா அது வட்டின்னு சொன்னாங்க. கண்மணி நாயகம் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அவ்வளவு கடுமை காட்டியது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யார் வட்டி இதுல ஈடுபடுகிறார்களோ அவர்களுக்கு எதிராக அவர்கள் அல்லாஹ்வுக்கு எதிராக யுத்தம் செய்கிறார்கள், யுத்தம் செய்கிறார். வட்டி என்பது அது அழிவிற்குரிய நிம்மதி இல்ல. குர்ஆன்ல அல்லாஹ் அவ்வளவு கண்டிப்பா வரும்போது கூட நிறைய பிள்ளைங்க சேர்ந்து வட்டி சம்பந்தப்பட்ட சில விதமான தர்க்கங்கள் உண்டு. வட்டி இல்லாம ஒரு ரோடு கூட இல்லையா சத்து, வட்டி இல்லாம ஒரு கட்டடம் கூட இல்லையா சத்து, எப்படி அதை விட்டு நாம் நீங்க இருக்க முடியும்? அதை ஹலால் ஆக்குறதுக்கு ஏதாவது முயற்சி இருக்குதான்னு கேட்டாங்க. ஹலால் ஆக்குறதுக்கு ஏதாவது வழி இருக்குதான்? அதனால மாற்றம் நமக்கு தெளிவாக சொல்லி சொல்லிருக்கிறது. இஸ்லாமிய அந்த சித்தாந்தத்தின் படி உள்ள பொருளாதாரம் உலகத்தில் பின்பற்றப்படுமானால் எவ்வளவு பெரிய மாற்றங்கள் வந்துடும்ங்கிறது அதை அனுபவித்தவர்கள் சொல்கிறார்கள், வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டியவர்கள். அதனால இஸ்லாமிய பொருளாதாரத்தின் இரண்டாவது அடிப்படை என்னன்னு சொன்னா, எல்லா விதமான இந்த ஹராமான வழிகளை விட்டு தகர்ந்து, யார் வியாபாரத்திலே மோசடி செய்கிறார்களோ அவர்களை பார்த்துத்தான் அல்லாஹ் கேட்டான், அன்னகும் மகத்தான் ஒரு நாளில் கியாமத்தினுடைய நாளையில் எழுப்பப்பட்டு அல்லாஹ்வின் சமூகத்திற்கு முன்னால் நின்று கேள்விகளுக்கு கேட்கப்படுவீர்களே, அதை பற்றி சிந்திக்க வேண்டாமா? நல்லா அதை மறந்துட்டீங்களா? வியாபாரத்தில் மோசடி செய்பவர்களை பார்த்துத்தான் பெருமக்களே, நல்ல வியாபாரிகள் அத்தாஜிரு சதூக்குல் அமீன், நன்னம்பிக்கையான நல்ல வியாபாரிகள் நாளை கியாமத்திலே நபிமார்களோடு இருப்பார்கள். கண்மணி நாயகம் சொல்லுவார்கள், ஒரு மகத்தான பாக்கியம் வியாபாரம் நேர்மையாக இருந்தார்,
வியாபாரம் இறையச்சத்தோடு இருந்தார், ஹராமான வழிகளை விட்டு அந்த வியாபாரம் ஆகியிருந்தது என்று சொன்னால் யாமத்தினுடைய நாளையில் அவர்கள் நபிமார்களோடு இருப்பார்கள் என்று கண்மணி நாயகம் சொல்லுவார்கள். இஸ்லாமிய பொருளாதாரத்தில் அல்லாஹ்வுடைய ரசூலா நமக்கு சொல்லி தரப்பட்ட பொருளாதாரத்தினுடைய வழிகள்ல முதலாவது என்னன்னா, சம்பாத்தியத்தினுடைய வழிகள் என்னென்ன இருக்கிறதோ எல்லாவற்றிலும் ஈடுபட வேண்டும், ஹலாலான. இரண்டாவது, ஹராமான எல்லா வழிகளை விட்டு நீங்கி இருக்க வேண்டும். இரண்டாவது, மூணாவது என்னன்னு சொன்னா, செல்வத்தையும் மானத்தையும் வீணாக்காது பாதுகாக்க வேண்டும். வீணாக்க இன்னல் முஸ்லிமீன காணும் இஸ்வான சயாபி, வீண்வரையும் செய்பவர்கள் சைத்தானின் சகோதரர். அதை விட்டு நாம் தகுந்து வாழ வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே நமக்கு உணர்த்தி காட்டுகிறான். இஸ்லாமிய பொருளாதாரத்தின் அடித்தளமான கொள்கைகளில் இஸ்ராப் இல்லாமல் நம்முடைய பொருளாதாரத்தை நாம் ஆக்கிக் கொள்கின்ற பொழுது எவ்வளவோ காரியங்களை உலகத்திலே செய்ய முடியும். கீழக்கரையில வாழ்ந்த பள்ளம் சீதக்காரி அவர்கள் சில பேர் சேர்ந்து ஒரு பள்ளியாசல் கட்டணும் உதவி கேட்கறதுக்காக போயிருந்தாங்க. பள்ளியாசல் கட்ட போறோம், அதுக்காக நீங்க ஒரு உதவி செய்யணும் கேட்கறதுக்காக போயிருந்தோம். போற நேரத்தில் அவர் கோபமா இருந்தார், தன்னுடைய பணியாளத்துல கோபப்பட்டு இருக்கிறார். எதுக்காக கோபப்படுறாருன்னா, அந்த காலத்துல தீப்பட்டி இல்லை, உரைச்சிதான் தீய உண்டாக்கு. அப்படி உரைச்சி ஒரு பொருளை பொருத்திட்டார், அதுல இருந்து இன்னொரு பொருளுக்கு இந்த தீய பொருத்துறதுக்கு ரெண்டாவது கல் கல்ல உரத்தி பொருத்தினாராம். இருக்கு சட்டம் போட்டுருக்கிறார், அவர் சட்டம் போட்டு இருக்கிறது எதுக்குன்னு சொன்னா, சிக்கி மிக்கி கல்ல வந்து உரசி தீய உண்டாக்கணும், அதை உண்டாக்கி ஒரு தடவை ஒரு பொருளை பொருத்திட்டார். சொன்னாராம், இதுலதான் தீ வந்துருச்ச, இதை வச்சு அதை பொருத்த வேண்டியதான, ரெண்டாவது உரத்த வேலை என்ன, ஏன் வீணாக்குறேன்னு கேட்டார். போனவங்க எல்லாம் பார்த்தாங்களாம், ஆஹா புளிஞ்சோம், ஒரு கதை இன்னைக்கு நடக்க, இந்த கல்ல உரத்துறதுக்கே இந்த மனுஷன் இவ்வளவு சத்தம் போட்டாருன்னா என்னத்தை உதவி செய்ய போறாரு அப்படின்னு இவங்களுக்கு கவலை பேசிட்டு இருந்தாங்க. அதனால கூப்பிட்டு என்ன விஷயம்னு கேட்டாங்கன்னா, நாங்க ஒரு பள்ளி வருடத்துல கட்ட போறோம், அது சரி அப்படியா, வாங்கி அது 1000 ரூபா அந்த நேரத்துல அப்படி கொடுத்தாங்க. மாத்த உடனே எல்லாருக்கும் சைபர் மறந்து போட்டாரு, கல்ல உரைச்சிட்டு இருந்தார் இல்லையா, அதை உரத்துறதுக்கு இவ்வளவு சத்தம் போட்டவர் 1000 ரூபான்னு போட்டு தந்துருக்கிறாரு, ஒருவேளை மறந்துட்டு சைபர போட்டாரா என்னன்னு தெரியலையான்னு பேசிட்டு இருந்தா. பேசிக்கிட்டு அவர் கவனிச்ச என்ன விஷயம் அவன் ஒண்ணுமில்ல, அவனு அத கொஞ்சம் தாங்கன்னு கேட்டான். சைபர் போயிருந்தேன் கையில கொடுக்குறான், அதை வாங்கின உடனே இன்னொரு சைபர் கையில போட்டு கொடுத்தார். இவங்களுடைய ஆச்சரியம் இவர்களால் தாங்க முடியல, கேட்டாங்க, நாங்க வரும்போது இந்த கல்ல உரசனதுக்காக நீ சட்டம் போட்டுருந்தீங்க, உங்கள்கிட்ட என்னத்தை தேர போகுதுன்னு நாங்க பாத்துக்கிட்டு இருந்தோம், எங்களையே திணிக்க வைக்கும்படியாக நீங்க 1000 எழுதுனீங்க, மறந்து சைவரை போட்டீங்கன்னா நாங்க ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருந்தோம், நாங்க பேசுறது கேட்டு நீங்க ரெண்டாவது என்னவோ தெரியலையே ரெண்டாவது சைவரை போட்டுருக்கீங்களா என்ன விஷயம் கேட்டாங்க. இல்ல இல்ல, உங்களுடைய தேவை அதை கொண்டு நிறைவேறல போல் தெரியல, அதைத்தான் நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறீங்களோ என்று நினைத்து நான் கூடுதலாக செய்வேன் சொன்னாங்க. சரி, இவ்வளவு ஒரு பரந்த விரிவான சிந்தனையோடு விரிந்த உள்ளத்தோடு இவ்வளவு பெரிய கொடைத்தன்மையோடு வாழக்கூடிய தாங்கள் இப்படிப்பட்ட காரியத்தில் போய் இவ்வளவு சத்தம் போடுறீங்களே சொன்னாங்களா, என்னுடைய சொந்த வாழ்க்கையில் இப்படி நான் ஒரு சிக்கனத்தோடு நடை நான் என்னுடைய வாழ்க்கையை கழிக்கின்ற காரணத்தினால்தான் பொது காரியத்திற்கு நான் இவ்வளவு செய்ய முடிகிறதுன்னு சொன்னாங்களா. சமூகம் பெற வேண்டிய ஏராளமான படிப்பினைகள் இன்னைக்கு நம்ம சொந்த காரியங்களுக்கு அள்ளி வீசுவோம். சமூக காரியங்கள் அசத்து எதுவும் வசூல் வந்துருக்குதாரா நினைக்கிறாரு, ஒரு வசூலும் இல்ல, பயான் ஒரு மாதிரியா போகுது நினைக்காரு. பெருமக்களே, எவ்வளவு காரியங்கள் நாட்டில் ஆக வேண்டியது, சமுதாயத்தை கொண்டு எவ்வளவு நம்பிக்கொண்டிருக்கிறது இந்த உலகம், சொந்த காரியங்களுக்காக வேண்டி தேவையில்லாத தேவையான காரியத்தை செலவழிக்கணும், அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை. சம்பாதிப்பது என்பது வயிற்ற கட்டி வாயை கட்டி ஒண்ணும் இல்லாம வாழ்றதுக்கு அல்லவே, அளவோடு அதை வைத்துக் கொண்டு சமூகத்திற்கு செய்ய வேண்டிய 1000 காரியங்கள் இருக்கிறது. அதனால்தான் அல்லாஹ் குர்ஆனில் சொன்னான், வீண்விரயமான காரியங்களை விட்டு தவிர்ந்து கொண்டு. சையிதுனா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவினுடைய ஆட்சியாளராக இருந்த நேரத்தில் மிஸ்ர் தேசத்தினுடைய கவர்னராக இருந்தார்கள். அதற்கு அம்ரு இப்னு அல்ஆஸ் வரவேற்பதற்காக நீங்க வந்து தங்குவதற்காக மிஸ்ருடைய ஜாமியா மஸ்ஜிதுக்கு அருகிலே நாங்கள் பிரமாண்டமான ஒரு கட்டிடத்தை எழுப்புகிறோம் சொல்லி இருந்தாங்க. உமர் சொன்னாங்களா வேண்டாம், அப்படிப்பட்ட கட்டிடம் எழுப்புவதற்கு பதிலாக அங்கே ஒரு வியாபார கேந்திரத்தை உருவாக்குங்கள். அவங்க எழுதினாங்க, அங்க ஒரு வியாபார கேந்திரத்தை உருவாக்குங்க, அதை கொண்டு பொருளாதாரம் விருத்தியாகும், அது பல நிலைகளிலும் உயரும் என்று செய்தனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. எனவே இஸ்லாமிய பொருளாதாரத்தினுடைய அடித்தளமான கொள்கைகளிலே ஒன்று செல்வத்தையும் மானத்தையும் யாருடைய மானத்தையும் பறிக்கிறது, அதே மாதிரி செல்வத்தையும் திராசு செய்யாம வாழ்வது என்பதை மாற்றம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது இஸ்லாத்தினுடைய அடித்தளமான கொள்கைகளில் உள்ளதாக இருக்கிறது. அதே போல இஸ்லாமிய பொருளாதாரத்திலே ஒருவருடைய திறமைக்கும் அவருடைய உழைப்பிற்கும் ஏற்ற ஊதியத்தை கொடுத்து விட அதையும் தெளிவுபடுத்தி அவரிடத்தில் வாங்க வேண்டியதை எல்லாம் சக்கையாக பிழிந்து கொடுக்க வேண்டிய விஷயத்தில் யார் மோசடி செய்கிறார்களோ கியாமத்திலே தவித்து போய் நிற்பார்கள். தவித்து போய் சொன்ன ஹதீஸ் இமாம் இப்னு மாஜா ரஹ்மத்துல்லாஹி சொல்வார்களே, அவருடைய வேர்வை உலர்வதற்கு முன்னால் அதற்கான கூலியை கொடுத்துருங்கன்னு சொன்னா பலவிதமான அர்த்தங்கள் அந்த வாசகத்துக்குள்ள இருக்குது. அவருடைய உழைப்பிற்கு ஏற்ற கூலியை கொடுங்க என்பது மாத்திரமல்ல, வியர்வை வரும் வரை அந்த இடத்திற்கு விசுவாசமாக நீங்களும் உழையுங்கள் என்று சொல்லலா சொல்லம் தொழிலாளிகளுக்கும் சொல்லியிருக்கிறார். முதலாளிகளுக்கு மாத்திரமல்ல அந்த ஹதீஸ், நீங்களும் சாக்கு போக்காக வைத்துக் கொண்டு வேலையிலே அலட்சியம் காட்டி அதை வீணாக்கக்கூடிய காரியங்களில் ஈடுபடக்கூடாது. விசுவாசத்தோடும் ஈடுபாட்டோடும் செய்ய வேண்டிய அந்த காரியத்தை கடமை உணர்வோடு செய்யுங்கள். அது ஒரு இபாத மார்க்கம் உங்களுக்கு கூறுகிறேன். திறமைக்கும் உழைப்பிற்கும் ஏற்ற ஊதியத்தை வழங்க வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய பொருளாதாரத்தினுடைய ஐந்தாவது அடிப்படை என்ன சொன்னா செல்வம் பரவலாக்கப்பட வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் சொன்னான் ஒரு இடத்துல தேங்க கூடாது, ஒரு இடத்துல தேங்க கூடாது. ஒரு ஆளுக்கு ஒரு நிலம் இருக்குது, எல்லாம் சொன்னாங்க அதுல விவசாயம் பண்ணு, அப்படி இல்லைன்னா யாத்தையாவது கொடுத்து விவசாயம் பண்ண சொல்லுங்க. இன்னொரு கட்டத்தில் சொன்னார்கள் அப்படி அவர்கள் தரிசு நிலமாக அதை ஒன்றுக்கு உதவாது போட்டால் அவங்க இடத்துல இருந்து பிடுங்குங்கன்னு சொன்னார். உற்பத்தியை பெருக்கு பரவலாக்கப்பட வேண்டும் செல்வம் என்பது. கைலா எப்போன தூரத்தம் பைலன் லகுனியா இன்கும் உங்களில் சில பேரிடத்தில் மாத்திரம் சுற்றி சுற்றி வரக்கூடாது. செல்வம் பரவலாக்கப்பட வேண்டும். இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஜகாத்தை பாருங்கள், சதக்காத்துகளை பாருங்கள், அன்பளிப்புகளை பாருங்கள், வராசத்தை பாருங்கள், வாரி சம்பந்தமான சொத்து பங்கு வைப்பதை பாருங்கள், கடன் கொடுப்பது சம்பந்தமாக பாருங்கள், இதுவெல்லாம் சொத்து பரவலாக்கப்படுவதற்கான வழிகள். ஒவ்வொன்றையும் விரிவா நாம விளங்கணும். ஜகாத்தை இந்த உம்மத்து கொடுக்க வேண்டிய அளவிற்கு முறையாக கொடுத்து விட்டது என்று சொன்னால் உலகத்தில் எப்பொழுதோ வறுமையை எடுத்திருக்கலாம். திருமணம் ஜகாத் விஷயத்துல நமக்கு ஒரு கவனம் இல்லை, அது விஷயத்துல நமக்கு அக்கறை இல்லை. ஆனால் கவனம் ஜக்காத் எவ்வளவு முக்கியமானது, அல்லாஹ் குர்ஆன்ல எவ்வளவு கண்டிக்கிறான் பாருங்க, அந்த முஷ்ரிக்கீங்களுக்கு நரகம் தான். அல்லாஹ் சொன்னான் முஷ்ரிக்கீங்கள்னு பட்டாச்சுதான். எந்த முஷ்ரிக்கீங்கள் அல்லதீனா யூதூன ஜகாத், ஜகாத்தை கொடுக்காத முஷ்ரிக்கீங்கள். முஷ்ரிக்கீங்களுக்கு கடமை என்ன ஜகாத், முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் வைத்த பேரை பாருங்க. ஜகாத் கொடுக்காத முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் வைத்த பேரை பாருங்க. அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும் பெருமக்களே. உலகத்தில் பேணுதலாக கணக்கு பார்த்து பேணுதலாக ஜகாத்தை கொடுத்து அதற்காக ஒரு தனி கணக்கை வைத்திருக்கக்கூடிய ஏராளமான பெருமக்கள் நன்மக்கள் இருக்கிறார்கள். எனக்கு நிரம்ப தெரியும் அது. சாதிகங்கள் இருக்கிறார்கள். நம்முடைய பொருளாதாரத்தை அதனுடைய அளவு என்ன, ஜகாத்தை முறையா கணக்கிட்டு அதை கொடுக்கக்கூடியவர்களாக, ஜகாத்து மாத்திரம் முறையாக கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் நம்ம ஊர்ல, நம்ம மாநிலத்துல, நம்ம நாட்டுல, உலகத்திலிருந்தே முறையாக கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் பொருளாதாரத்தினுடைய வளம் உண்டாகி. சைதுனா முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யமன் தேசத்திற்கு அல்லாஹ்வுடைய ரசூலார் அனுப்பி வைக்கப்பட்டார்கள். ஒரு நீண்ட வரலாறு யமன் தேசத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹம்மது ரஸூலுல்லாஹி அவர்களை அனுப்பிய வரலாறு இருக்கிறதே, நீண்ட வரலாறு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்ந்தெடுத்து அனுப்புனாங்க முஹம்மது ரஸூலுல்லாஹி அவர்கள். வாய்ப்பு இருக்கும்போது இந்த வரலாற்று சின்ன சொல்லிக்காங்க, நல்ல சுவையான வரலாறு. அதற்கு சீதனா முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யமனுக்கு சென்று முறையான நிர்வாகம் நடத்தி சில காலங்களுக்கு பின்னாலே அங்கிருந்து ஜகாத்தை வசூலித்து மதீனாவுக்கு அனுப்புனாங்க. அவர்கள் முஆத் ஜபல் ரலியல்லாஹு சொன்னாங்களா, ஜகாத் எந்த இடத்துல வசூலிக்கப்படுகிறது அங்கு உள்ள வறுமையை போக்குவதற்கான முயற்சியிலே அதை ஈடுபாடு காட்ட வேண்டும், எனவே அதற்குண்டான வழிகளை நீங்க கவனம் செலுத்துங்க, ஏன் இங்க வசூல் பண்ணி அனுப்பிட்டு இருக்கிறீங்க. பெருமக்களே, முறையாக ஜகாத் கொடுக்கப்பட்டால் பெருமைக்கா சொல்லல, யதார்த்தம் இது, யதார்த்தம் இது. முறையாக ஜகாத் கொடுக்கப்பட்டால் நீங்க ஒரு 10 பேர் சேருங்க, முறையான ஜகாத் எவ்வளவு வருது சொல்றாங்க. இவர் கொடுக்கிறதுக்கு நன்றி செலுத்திக்கிட்டு இருக்காங்க. நன்றியும் கூலியும் கிடைக்க வேண்டியது அல்லாஹ்விடத்தில், எங்கிருந்து கிடைக்கணுங்கிற எதிர்பார்க்க வேண்டியது. முறையாக ஜகாத் கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் ஒரு ஊரில் இருந்து, ஒரு மாநிலத்தில் இருந்து, ஒரு நாட்டில் இருந்து 10 வருஷம் அவகாசம் ஏழ்மையை விரட்டி விடலாம். இந்த உலகத்திலே அதற்கு வாழ்ந்து காட்டிய உதாரணம் சையதுனா முஆத் ஜபல் ரலியல்லாஹு அவர்கள். அந்த பகுதியில ஜகாத்தை பெறுவதற்கான தகுதி பெற்றவர்கள் யாருமே இல்லை, எல்லாரும் ஜகாத் கொடுக்க நிலையில் இருக்கிறோம், அதனாலதான் இங்கே இருந்து நாங்க வாங்கி மதீனாவுக்கு அனுப்புறோம் சொன்னாங்க. வைத்து மாதிரி சேருங்க, ஜகாத் தேவைப்பட்டவர்களுக்கு கொடுங்க. இன்னைக்கு நாம கொடுக்கக்கூடியது இருக்குதே ஏழைகளை, இன்னும் ஏழையாக இன்னும் அவர்களை தேவை அடையிட்டு, அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் நம்முடைய ஜகாத்தின் அணுகுமுறைகள் இருக்கிறது. திட்டமிட்டு முறையாக ஜகாத் கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் ஒரு சின்ன அனுபவத்துல நீங்க யோசித்து பாருங்க, ஒரு அனுபவித்து பாருங்க. நல்ல நண்பர்களை, அப்படிப்பட்டவர்கள், நிலையிலே உள்ளவர்களை எல்லாம் சேர்த்து பாருங்க. நானும் சில விதமான முயற்சிகள் செய்தேன்னு சொன்னாலும் அது கைகூடவில்லை, அதற்கான சில முயற்சிகள் நடந்துச்சு. இங்க சுத்தி என்ன ஊர்ல இந்த ஒண்ணு பேசல பெருமக்களே, அதனால செல்வம் பரவலாக்கப்பட வேண்டும். சதக்காத்துகளை சொன்னார்கள், ஜகாத்தை சொன்னதை போல சதக்காத்து உபகாரம். வெறும் ஜகாத்தை மட்டும் கொடுக்கிறவன் கஞ்சன்னு சொன்னாங்க இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். தனக்கு பார்த்து ஜகாத்தை மட்டும் கொடுக்கிறது, வேற ஒண்ணுமே கொடுக்கறது இல்ல, கையை கட்டிக்கிறது. உலகத்துல பெரிய கஞ்சா அவன் தான் இருந்தாங்க இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி. ஜகாத்துகளை கொடுத்து அப்படிப்பட்ட ஒரு அறமான பண்பை மனதிலே வளர்த்துக் கொள்வது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் அதிகமாக சதக்கா செய்கிறார்களோ, சதக்கா யார் அதிகமாக செய்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய ஹபீப் நேசர்கள் இவர்கள். உலகான பாசிதா அவன் பாதியாக இருந்தாலும் சரி அல்லாஹ்வுக்கான ஆவிதா, ஒரு கஞ்சன் இருக்கிறான் அவன் அல்லாஹ்வுடைய விரோதி, அவன் ஆவிதா இருந்தாலும் சரி ரொம்ப பாதி செய்கிறார், இழக்கிறது இல்லை, மடி அவுக்கிறது இல்லை. பயான் கூட ஏதோ ஒத்துல் பயான் மாதிரி இருக்கு நினைக்காது, நான் அப்படி செய்வது பொருளாதாரத்தினுடைய வழிகள் நாம் விளங்கும். நம்முடைய உறவினர் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, தேவை உள்ளவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஒரு நிலையான, ஒரு முறையான ஒரு நிலைப்பாட்டை நம்முடைய பொருளாதாரத்தில் ஆக்கிக்கொண்டு ஜகாத்துகளை கணக்கிட்டு முறையாக கொடுத்தோம், சதக்காத்துகளை நாம் கொடுத்தோம் என்று சொன்னாங்க. கடன், கடன் கொடுத்தா சொன்னாங்க ரெண்டு விதமான கூலின்னு சொன்னாங்க. முதலாவது அவருடைய கஷ்டத்தை போற்றிய கூலி, இரண்டாவது அவருக்கு கடன் கொடுத்த கூலி. நீ கடன் தான் ரொம்ப பயமா இருக்கு. ஒரு காலத்துல கடன் வாங்கினாலும் அவரு பார்த்து இவர் பயந்தார், கொடுத்தவன் பயப்படுறான், கொடுத்தாலும் பயந்து செல்லந்தாரத்துல வாங்குற ஆளை பார்த்து சொன்னாங்க கடன் விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கு. பயின்னவு ஹம்முன் விண்ணெய் முதல்ல தும்பின்னார், பகலில் கவலையையும் இரவில் பகல்ல உங்களுக்கு கேவலத்தையும் இரவிலே கவலையையும் தரும்னு சொன்னாங்க. கடன் வாங்குற விஷயத்துல கவனமா இருங்க, வாங்கும்போது ஒண்ணும் தெரியாது, ஏதோ சும்மா வர்ற மாதிரி தெரியும், வாங்கி தர்பாரா செலவழிச்சுட்டு அப்புறம் கொடுக்குற விஷயத்துல ரொம்ப கஷ்டப்படும். எச்சரிக்கையா இருங்க, தேவைக்கு வாங்க, அவசியமா இருந்தா வாங்க, இல்லேன்னு சொன்னா உங்களுக்கு இரவு நேரத்தில் கவலையையும் பகல்ல கேவலத்தையும் உண்டாங்க. திருமக்களே, தேவையானவர்களுக்கு கடன் கொடுப்பது என்பது மார்க்கம் அதை உகந்து சொல்கிறது, பாராட்டி சொல்கிறது, அதற்கு உயர்ந்த கூலி இருப்பதாக சொல்கிறது. ஒன்று சதக்காவின் கூலி, இன்னொன்று அவருக்கு கடன் கொடுத்த ரெண்டு கூலி, இரண்டாவது கூலி சொல்றாங்க. அதே மாதிரி வராது விபத்துகள், அன்பளிப்புகள், குறிப்பாக இவைகளெல்லாம் செல்வம் பரவலாக்கப்படுவதற்கான வழிகள். அந்த வழிகளை செல்வத்தை ஒரு இடத்துல தேங்க வைக்காதீர்கள். அல்லாஹ் குர்ஆனிலே கண்டிக்கிறான், ஒரு இடத்துல சேர்த்து வச்சு என்ன செய்யறான், அதை மட்டும் செலவழிச்சிருக்கிறான். பொருளாதாரத்தை வந்து விருத்தியாக்குவதற்குண்டான ஒரு வழிகளையும் ஈடுபடாமல் பணத்தை ஒரு இடத்துல போட்டு வைக்கிறது, அதை மட்டும் எடுத்து எடுத்து செலவழிச்சிருக்கிறது. சொல்லாம கண்டிச்சாங்க, வியாபாரத்துல கொண்டு முடக்கு, அந்த பொருளாதாரம் வளர்வதற்கான ஒரு இடத்திலே கொண்டு போய் நீங்கள் அதை முதலீடு செய்யுங்க. இஸ்லாம் ஏதோ சில விதமான சின்ன சின்ன கடமைகளை மாத்திரம் சொல்லிட்டு சொன்னா, வாழ்க்கையினுடைய எல்லா நிலைகளுக்குமான சிறந்த வழிகாட்டுதலை, வெறும் வழிகாட்டுதல் மாத்திரமல்ல சிறந்த வழிகாட்டுதலை மாத்திரம் சொல்லி முறையாக இந்த உலகத்தில் பின்பற்றப்பட்டது என்று சொன்னால் உலகமே ஜோதிமயமாகும். பொருளாதாரத்திலே செல்வம் பரவலாக்கப்படுவது என்பது இஸ்லாம் சொல்லி இந்த பொருளாதாரத்தினுடைய அடிப்படையான பகுதி. அதற்கு இப்ராஹிம் அதுகம் ரஹ்மஹுல்லா அவர்களும் சஃபீக்குல் பல்கி ரஹ்மத்துல்லா அலைஹி ரெண்டு பேரும் ஒரே காலத்துல வாழ்ந்த பெரும் வலிமார்கள். ரெண்டு பேரும் ஒரே காலத்துல வாழ்ந்தவர். இப்ராஹிம் அதுகம் ரஹ்மஹுல்லா அவர்களிடத்திலே சஃபீக்குல் பல்கி ரஹ்மத்துல்லா அலைஹி வந்தாங்களாம். வந்து சொன்னாங்களாம், வியாபார விஷயமா நான் வெளியூருக்கு போறேன், துவா செய்யுங்கன்னு சொன்னாங்க. பெரியோர்களுடைய துவா இருக்குது வியாபாரத்துல பறக்கத்தை உண்டாக்கும். அப்துல் ரஹ்மான் அவுப்புறது இல்லாத வியாபாரத்துல கொடி கட்டி பறந்ததனுடைய ரகசியம் என்ன தெரியுமா? தொடாத துறை இல்லை, தொட்டு துறங்காத துறை இல்லைன்னு சொன்னமே காரணம் என்ன தெரியுமா? அவங்க மக்காருக்கு மதீனாக்கு ஹிஜ்ரத் செய்து வந்துட்டாங்க. வந்த நேரத்துல செல்லந்தாரத்தில் அன்சாரிகளை கூப்பிட்டு சொன்னாங்க, ஹிஜ்ரத் செய்து வந்தவர்களை எல்லாம் உங்களின் சகோதரர்களாக பாதிக்க வேண்டும், நீங்கள் சாப்பிடுவதை அவர்களுக்கு சாப்பிட கொடுக்க வேண்டும், நீங்கள் அருந்துவதை அருந்து செய்ய வேண்டும், நீங்கள் என்ன சுகத்தை அனுபவிக்கிறீர்கள் அந்த சுகத்தை அனுபவிக்க செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்யணும்னு சொல்லி ஒவ்வொரு ஆட்ட ஒரு ஆளை ஒப்படைச்சாங்க. இதற்கு அப்துல் ரஹ்மான் அவுப்புறதியுல்லான் அவர்களை சாஹிபுன் ரதி ரதியுல்லா பன்னு என்று அன்சார் இடத்துல ஒப்படைத்தான். இவர்களுடைய சகோதரர் சாஹிபுன் ரதி ரதியுல்லான் தான் சாப்பிடுவதை சாப்பிட கொடுத்தார்கள், தான் அருந்ததை அருந்த சொன்னார் என்பது மாத்திரமல்ல, சொன்னாங்க செல்லுல்லா அலிஸ்வனுடைய கட்டளைகளில் ஒன்று எனக்கு குறைபாடாக தெரிகிறது, நான் கல்யாணம் முடிச்சு நீங்க கல்யாணம் முடிக்கல, அதனால நீங்க கல்யாணம் முடியும்னு சொன்னார். அப்துல் ரஹ்மான் அவருக்கு நானே ஒட்டு குடித்தன வாழ்ந்து உட்கார்ந்து நானே உங்க சாப்பாடு சாப்பிட்டு கல்யாணத்து வேற முடிச்சா நல்லா இருக்குது சொல்வதை போல மனமுடிக்க வேண்டும் என்று சொன்னால் எனக்கு அதற்கு முன்னாலே வியாபாரத்தினுடைய ஒரு வழி எனக்கு சொல்லித்தரணும், கொஞ்சம் பணம் முதலீடு தாங்க, நான் அதை கொண்டு போய் எனக்கு முதலீடு செய்து சில வியாபாரங்களை ஆரம்பிக்கிறேன். செய்தா அப்துல் ரஹ்மான் அவுகுந்தான் அவர்கள் என்றத்துல கொஞ்சம் முதலீட்டை வாங்கி கொண்டு போய் அதை கொண்டு போய் ஒரு இடத்துல முதல்ல பால் வியாபாரம் தொடங்கினார். பால் பால் கட்டி ஊர்ல வியாபாரம் அதுல கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய பொருளாதாரத்தை வளர்த்து முறையாக அதை வைத்திருந்த நேரத்துல ஒரு தடவை சல்லல்லாஹு ஒரு மஜ்லிஸ்ல சஹாபிகள் கூடியிருந்த ஒரு மஜ்லிஸ்ல அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்களாம், பொருளாதாரம் ஒரு காரியத்திற்காக தேவைப்படுகிறது, ஒரு யுத்தத்திற்கு நிதி திரட்டினாங்க, பொருளாதாரம் தேவைப்படுது, அதனால உங்களால் முடிந்த காரியங்களை யார் யாரும் கொடுங்கன்னு சொன்னாங்க. அந்த நேரத்தில் கூட்டத்தில் இருந்து அதற்கு அப்துல் ரஹ்மான் அவுப்புறதியா நடத்தல சல்லுல்லாஹு விளையாட்டாக கேட்டாங்க, என்ன அப்துல் ரஹ்மான் உங்கள்கிட்ட என்ன இருக்குது கொடுங்கன்னு சொன்னாங்களா? அதற்கு அப்துல் ரஹ்மான் சொன்னாங்களா, நாயகமே என் சகோதரர் சாதிமுன் ரபி என்னிடத்தில் 300 கிரகம் எனக்கு முதலீடாக தந்தார், இப்பொழுது அது 600 மாறி இருக்கிறது, எனவே என்னிடத்துல முதலீடு 300 இருக்குது, அதனுடைய லாபம் 300 இருக்குது, ஆக 600 கிரகம் என்னிடத்துல இருக்குது, அதை பூரண அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக தர்றேன்னு சொன்னாங்க. அதை பூரண அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக நான் தர்றேன்னு சொன்னாங்க. மனம் மூந்து சொன்னாங்க, வாயளவு நான் தர்றேன்னு சொன்னாங்க. சொல்றாங்க, நாங்களே இந்த வேண்டாம் தர வேணாம்,
நாயகமே நான் கண்டிப்பா தருவேன் சொன்னாங்க. அப்பொழுதுதான் அல்லாஹ் சொன்னார்கள், திரு அப்துல் ரஹ்மான் நீங்கள் உங்களுடைய லாபத்தை சாருங்கள், முதலை வைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ் வரக்க செய்யட்டும், பாரக அல்லாஹு ஃபீமா அன்ஃபத்தஹு ஃபீமா அன்ஃபத்த, கொடுத்ததிலும் அல்லாஹ் வரக்க செய்யட்டும், நீங்கள் வைத்திருக்கும் முதலீட்டிலும் அல்லாஹ் வரக்க செய்யட்டும். முதலாங்க அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அவர்கள் கொடி கட்டி பறந்தார்கள். கொடிகட்டி நல்லோர்களுடைய துஹா, நல்லோர்களுடைய துஹா என்பது நம்முடைய பொருளாதாரத்தை வளர்ச்சி அடை செய்வதற்கான ஒரு வழியாக அமைந்திருக்கிறது என்பதையும் அல்லாஹ் அதனால வியாபாரம் அதுபோல செல்வம் என்பது பரவலாக்கப்படுவது வேண்டும். இஸ்லாம் அதை அடித்தளமாக இப்ராஹிம் அதுகம் ரஹமத்துல்லா அலைஹி ஷஃபீக் பல்கி இரண்டு பேரும் ஒரே காலத்தில் வாழ்ந்தோம். ஷஃபீக் பல்கி ரஹமத்துல்லா அலைஹி வியாபார விஷயமா வெளியூருக்கு பயணம் போறாங்க. இப்ராஹிம் அதுகமிடத்தில் வந்து சொன்னார்களாம், வியாபார விஷயமா நான் வெளியூருக்கு போக வேண்டியது இருக்குது, வர்றதுக்கு திரும்பி வர்றதுக்கு ரெண்டு மூணு மாசங்கள் ஆகும், துவா செய்து என்ன வழி அனுப்புங்கன்னு சொன்னாங்க. அப்துல் ரஹ் உடனே அதற்கு செய்தான் இப்ராஹிம் அதுகம் ரஹமத்துல்லா அலைஹி அவர்கள் ஷஃபீக் பல்கி பார்த்து சொன்னாங்களா, அந்த வரக்கை செய்யட்டும், நீங்க நல்லபடியா போயிட்டு வாங்க. பிறட்டு போயிட்டாங்க ஷஃபீக் பல்கி. ஆனா ரெண்டு மூணு நாளைக்கு திரும்ப வந்துட்டாங்க. பள்ளியாசல பாக்குறாங்க, என்னங்க வியாபாரத்துக்கு போறேன், ரெண்டு மூணு மாசம் ஆகும், துவா செய்யுங்க, துவாலாம் வாங்கிட்டு போனீங்க, வந்துட்டீங்களா என்ன? அது போன ஊர்ல அங்க ஒரு சின்ன சம்பவம் நடந்து அதை பார்த்தோன்னு திரும்ப வந்து, என்னங்க வியாபாரத்துக்கே தடுத்து திரும்பக்கூடிய அளவிற்கு என்ன சம்பவம் நடந்துச்சுன்னு கேட்டாங்க. அதாவது நான் பக்கத்து ஊருக்கு போய் வியாபாரத்துக்காக போயிருந்தேன், அங்க ஒரு ரெண்டு குருவியை பார்த்தேன். ஒரு குருவி கால் ஒடிஞ்சு கீழே கிடக்குது, எங்கிருந்தோ பறந்து வந்த ஒரு குருவியினுடைய வாயில உணவை ஊட்டி கொண்டே கால் ஒடிந்த இந்த குருவிக்கு உணவளிக்கக்கூடிய அல்லாஹ் நமக்கு தரமாட்டானா, அதை பார்த்து திரும்ப வந்துட்டேன். இப்ராஹிம் அதுவங்கிறதுனால கேட்டாங்களா, அந்த குருவி இடத்திலிருந்து அப்படியும் பாடம் பெறலாம், இன்னொரு பாடத்தையும் பெறலாமே, என்ன விஷயம் கேட்டாங்களா, கால் ஒடிந்த அந்த நொண்டி குருவிக்கு தானும் சாப்பிட்டு விட்டு அந்த இராத குருவிக்கும் கொடுக்கறது, அந்த குருவியா இருந்தா என்ன, நீயே நொண்டி குருவியா இருக்கிறீங்கன்னு கேட்டாங்களா. நீயே நொண்டி குருவியா இருக்கணும், தானும் சாப்பிட்டு விட்டு காலோடிந்து அந்த குருவிக்கும் கொடுக்கறதே, அந்த குருவியா இருந்தான்னு கேட்டாங்களா. தூக்கி வச்சு ஜெண்டா பரப்பிட்டாங்களா. அதற்கு செல்வம் பரவலாக்கப்படவே அதற்கான வியாபாரம், விவசாயம், தொழில்துறைகள், ஹலாலான ஒரு நிலையிலே அதனுடைய ஈடுபாடு என்பது அமைந்திருக்க வேண்டும். இஸ்லாம் ஏதோ இந்த உலகத்தில் வாழ்வதற்கான வேற வழி இல்லை சம்பாதிக்கணும் என்பதற்காக அல்ல, அதை ஒரு இபாதத்தாக கருதி செய்யுங்கள். அப்படி செய்தால் உங்களுடைய மனைவியின் வாயில் நீங்கள் ஊட்டக்கூடிய ஒரு கவலம் உணவு இருக்கிறது, அது சதக்கா, அதற்காக நீங்கள் தர்மம் செய்த நன்மை கிடைக்கும் சொன்னார். எனவே இந்த உலகத்திலே வியாபாரத்தின் வழியாக அதை செய்து காட்டியவர்கள் பொருளாதாரத்தினுடைய வழிகளை உண்டாக்குவதற்காக ஒரு மகத்தான வியாபாரத்தை இரண்டு பெரிய பயணங்கள் திருநபி அவர்கள் செய்திருக்கிறார்கள். ரெண்டு பயணமுமே வியாபார விஷயமா. எனவே பொருளாதாரத்தினுடைய வழிகளை பெருக்குவதற்கான அந்த முயற்சியிலே நீங்கள் ஈடுபட வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் சொன்னார்கள். பொருளாதாரத்தை வளப்படுத்துங்கள், ஹலாலானதை செய்யுங்கள், ஹலாமான வழிகளை விட்டு தவிழ்ந்து கொள்ளுங்கள். அதே போல வீணான இஸ்ராஃபான காரியங்களை விட்டு நீங்கள் தவிர்த்து உழைப்பவருக்கு ஏற்ற ஊதியத்தை முறையாக நீங்கள் வழங்குங்கள், செல்வத்தை பரவலாக்குங்கள் என்று இஸ்லாம் இந்த ஐந்து அடித்தளங்களை ரொம்ப விரிவான ஒரு நிலைக்கு உட்பட்டவைகள் என்றாலும் கூட நாம் மனதை பதிய வைப்பதற்காக அருமையான பெருமக்களே. எனவே அல்லாஹு தஆலா நமக்கும் பொருளாதாரத்தில் விசாலமான வரக்கத்தான நிலையை ஏற்படுத்தி அருள்வானார். நமது உயிரின் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்விலே அதுக்கு அடுத்த கட்டம் அவங்களுடைய இளமை பருவம், அவங்களுடைய திருமணம், இன்ஷா சம்பந்தமா நாளைக்கு நமக்கு தெரியும். நிறைய இளைஞர்கள் இருக்கிறாங்க, அவங்களுடைய இளமை, அவங்களுடைய திருமணம் சம்பந்தமா உள்ள செய்திகளையும் நாம செய்ய வேண்டும். எல்லாம் வந்து அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில அல்லாஹுடைய பொருத்தத்தை நிறைவாக நமக்கு அல்லாஹ் தந்தருள்வானாக. நமது உயிரின் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நடந்து காட்டிய, வாழ்ந்து காட்டிய, சொல்லி தந்த அந்த வழிமுறைகளை விளங்கி அதன் வழியாக அவர்கள் காட்டிய அந்த ராஜமாட்டையில் நடந்து உலகத்தில் மகத்தான வெற்றி பெற்றார்கள். அந்த நல்லோர்களை உண்டாக சபூ செய்திருப்பானால் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதமான சோதனைகளை விட்டும், ஆபத்துகளை விட்டும், நோய் நொடிகளை விட்டும், கடன்களை விட்டும், கஷ்டங்களை விட்டும், கவலைகளை விட்டும், நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாத எல்லா பாரங்களை விட்டும், எல்லா பாரங்களை விட்டும் நம்மை படைத்த ரஹ்மான் நம்மை காத்தருள்வானாக. நம்முடைய துன்யாவையும் அல்லாஹ் ஹைராக் கருள்வானாக, நம்முடைய ஆகிரத்தையும் அல்லாஹ் ஹைராக் கருள்வானாக. ஹலாலான ரிஸ்கை அல்லாஹ் நமக்கு விசாலமாக்கி தந்தருள்வானாக, ஹலாலான ரிஸ்கை அல்லாஹ் விசாலமாக்கி தந்தருள்வானாக. யாரிடத்திலும் நாம் தேவையாகுவதை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருள்வானாக. பிறருக்கு உபகாரம் செய்யக்கூடிய நன்மக்களா அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. நமக்கு நீண்ட ஹயாத்தை நசீபாக்கி அருள்வானாக, நல்ல ஆசியத்தை தந்தருள்வானாக, பொருளாதாரத்தினுடைய வளத்தோடு நம்முடைய ஈமானையும் அல்லாஹ் பலப்படுத்தி அருள்வானாக, நம்முடைய ஹலாலான எல்லா ஆஜத்துகளையும் அல்லாஹுத்தாலா அருமை நாயகம் சல்லாஹுடைய கண்ணியத்தின் பொருட்டினாலே அல்லாஹ் அவைகளை எல்லாம் கபூல் செய்து அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். This audio was downloaded from Tamil Islamic Media.com.